ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்திய தேசத்திலிருந்து கோயம்புத்தூர் கிறிஸ்டியன் சென்டர் திருச்சபையின் சார்பிலும் கோயம்புத்தூர் பெந்தகோஸ்டல் மினிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் சார்பிலும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான போதகர் அவர்கள் உங்களுக்கு அறிவித்தது போல இந்தியாவில் கோயம்புத்தூர் பகுதியில் ஆண்டவருடைய ஊழியத்தை பல நிலைகளிலே நாங்கள் செய்து வருகிறோம். எங்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். என் ஊழியத்தையோ என்னையோ பிரசங்கிக்க வரவில்லை. நான் இயேசுவை உங்கள் மத்தியிலே எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை கட்டவிழ்த்துவிட வந்திருக்கிறேன். ஆகவே குமாரன் இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு மெழுகு வெற்றியை போல நாம் எரிந்து பிரகாசித்து உருகுகிற நல்ல இருதயம் உள்ளவர்களாக மாறுவேன். தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை சாய்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள் தியானிக்கும்படியாக 1 கொரிந்தியர் 3 23 வசனத்திற்கு நாம் திருப்புவோம். நம்முடைய வேத புத்தகத்தை கொரிந்தியருக்கு எழுதின 1 கொரிந்தியர் 3:23. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக இங்கே ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறார். இப்ப நான் சொல்லுகிறத என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் சத்தமா சொல்ல வேண்டும், நான் கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்து தேவனுடையவர். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவினுடையவர்கள் என்ற ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். வேதாகமத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதை விட கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்லப்படுவது அதிகமான இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கிறிஸ்தவர்கள் யார், கிறிஸ்துவினுடையவர்கள் யார் என்பதை இன்றைக்கு நாம் சற்று அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அநேகருக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்களை தான் தெரிகிறது, ஆனால் கிறிஸ்துவினுடையவர்களை சொல்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே அந்த வித்தியாசத்தை இன்றைக்கு நாம் கண்டுகொள்வோமானால் நாமும் கிறிஸ்துவினுடையவர்களாய் மாறுவோம். பேசலாம். எத்தனை பேர் கிறிஸ்துவினுடையவர்களாய் மாற விரும்புகிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து தேவனுடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நானும் நீங்களும் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் ஏன் இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லாமல் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்லுகிறார் என்றால், அதற்கு வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவினுடையவர்களுக்கும். ஒரு அலையிலே சொல்லுவோமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ரெண்டுக்கும் உரிய வித்தியாசத்தை ரோமர் 8:9 நாம் வாசித்தால், அங்கே தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. ஆகவே யார் யார் இயேசு கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய ஆவி நமக்குள் வர வேண்டுமானால் நானும் நீங்களும் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். என்ன செய்திருக்க வேண்டும்? சத்தமா சொல்லுங்க சகோதரிகள், சொல்லுங்க. மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று இயேசு சொன்னார்.
நிக்கோதேமு என்ற ஒரு அதிகாரி, யூத மத ஒரு தலைவன், ஒரு பரிசேயனாக அவன் காணப்படுகிறான். இயேசுவிடம் நடுராத்திரியிலே வந்து கேட்கிறான், போதகரே, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று காண்கிறேன். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து ஒருவன் வராவிட்டால் நீ செய்கிற இந்த காரியங்களை ஒருவரும் செய்ய முடியாது. ஆகவே நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று காண்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்னார், நிக்கொடேமு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். கவனிக்க வேண்டும், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் உங்க கண்களை எல்லாம் மேல தூக்கி மேல பாருங்க, பார்க்கலாம். நீங்கள் பார்க்கிறீர்கள், இப்போது எதை பார்க்கிறீர்கள்? இங்கே போடப்பட்டிருக்கிறதானே இந்த இந்த ஃபால்ஸ் சீலிங், இதை பார்க்கிறீர்கள். அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உடனே இந்த நிக்கோதேமை கேட்கிறான், நான் என் தாயின் வயிற்றில் இரண்டாம் தரம் போய் பிறக்க கூடுமோ என்று கேட்கிறான். ஏசு அவனை பார்த்து சொன்னார், நிக்கோதேமே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் முன்னால இதை பார்த்தீங்க, இப்ப நீங்க உள்ளே போயிட்டீங்க. பார்க்கிற அனுபவம் ஒன்று, உள்ளே பிரவேசிக்கிற அனுபவம் இன்னொன்று. அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவினுடையவர்கள் உள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நானும் நீங்களும் உள்ளே பிரவேசிக்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆகவேதான் யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொன்னார், மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொன்னார். ஆகவே நாம் மறுபடியும் பிறந்தால் எப்படி? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் ஆவியானவர் நம் உள்ளே வந்து விடுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் மில்லியன் மில்லியன் பீப்புள்ஸ் பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை பார்க்கிறார்கள், தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து நீங்கள் ஏமாற்றப்பட்டு போய்விடக் கூடாது. கூட்டம் பெருசல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போமா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டும். அந்த சிறிய கூட்டத்தில் நீங்கள் இருந்தால் போதுமானது. ஏனென்றால் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, ஒரு சிலர் என்று சொன்னார். அந்த ஒரு சிலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், அனுதினமும் வேதத்தை வாசித்து நீங்கள் தேவனை தேவ சமூகத்திலே வேத வசனத்தை தியானித்து ஜெபித்து தேவனை ஆராதித்து பழகினவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே சற்ற நல்ல ஒரு ஆராதனையை நமக்கு தந்தார் தேவ சமூகத்தை. இந்த இடத்திலே நான் மிகவும் மிகவும் அதிகமாக ரசித்தேன். கர்சுத்தாவியான பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். ஒரு பட்சிக்கிற அச்சு இங்கே பட்சி உலாவுகிறதை கண்டேன். தேவனுடைய மகிமையை இறங்கி வருகிறதை கண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இன்னும் ஆவிக்குள்ளே பட்சி எரிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் உங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்வதற்கு காரணம், நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிரயமாய் வாங்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று கொரிந்தியர் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் கிரயமாக வாங்கப்பட்டிருக்கிறோம். இயேசு தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கிரயமாக வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? சத்தமான சொல்லுங்க. அவர் ஒருவருக்கே சொந்தம். அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்றது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்கிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ரத்தம் அந்த ரத்தம்? குற்றமில்லாத ரத்தம், மாசில்லாத ரத்தம், ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறபடியினாலே இன்றைக்கு கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். நீங்கள் யார் சகோதரி பிள்ளைகள் கவனிங்க, நீங்கள் யார், நீங்கள் யார், சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய ஆலயம். நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 3:16 நாம் திருப்புவோம்.
நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும்,
நீங்கள் தேவனுடைய, சாரி 19வது வசனம், 1 கொரிந்தியர் 6:19.
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும்,
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும்,
உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய,
உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய
ஆலயமா இருக்கிறது,
ஆலயமா இருக்கிறது என்றும்,
நீங்கள் உங்களுடையவர்கள்,
நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும்
அறிவீர்களா?
இங்க என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், நான் என்னுடையவள் என்னுடையவன் அல்ல, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். உற்சாகமா சத்தமா சொல்லுங்க பாருங்கள், தேவன் தம்முடைய ஆலயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். என்னிலும் உங்களிலும் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் வாசம் பண்ணுகிறதற்கு ஒரு இடத்தை தேடினார், அது பரிசுத்தமான வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலமாகிய நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்படியானால் நானும் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 3:16 சொல்கிறது, தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நானும் நீங்களும் கெட்டுப்போகக் கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேம் தேவாலயத்தை ஆண்டவர் இயேசு பார்த்தபோது அது கள்ளர் குகையாக வியாபார வீடாக இருந்ததாக இயேசு பார்த்தார். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே புறாவிருக்கிறவர்களை இயேசு கண்டார், காசிக்காரர்களை கண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ஐரோப்பா தேசத்திலேயும் அநேக ஆலயங்கள் கள்ளர் குகையாக இருக்கிறது, வியாபார வீடாக இருக்கிறது. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு அவர்கள் புறாக்களையும் ஆடு மாடுகளையும் பணத்தை வைத்து வியாபாரம் செய்தார்கள். இன்று சில சபைகளிலே புடவ வியாபாரம் நடக்கிறது, நகை வியாபாரம் நடக்கிறது, சில மனிதர்கள் மத்தியிலே லாட்டரி சீட்டு வியாபாரம் நடக்கிறது, சிலர்கள் மத்தியிலே பணம் வட்டிக்கு விடுகிறார்கள். சீச்சி சீச்சி, இது அசிங்கமான காரியம். நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளையாய் இருப்போமானால், தேவனுடைய ஆலயமாய் இருப்போமானால், ஒருபோது நம்முடைய ஆலயத்தை நாம் கெடுத்து விடக்கூடாது. நம்முடைய ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டை ஒருபோது நீங்கள் வியாபார வீடாக மாற்றவே கூடாது. அல்லேலூயா. அதை கள்ளர் குகையாக மாற்றவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆலயம் தேவனுக்கு பரிசுத்தமானது. ஆமென். அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தில் தானே இது நடந்தது என்று அநேகர் சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு அதே எருசலேம் தேவாலயம் இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரத்தில் தான் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்தில் தான் பரிசுத்தாவியானவர் தங்கி தாபரிக்கிறார். உங்களை நீங்கள் அற்பர்களாக எண்ணிவிடக் கூடாது. உங்களை நீங்கள் சாதாரணமானவர்களாக எண்ணிவிடக் கூடாது. உங்களை நீங்கள் தாழ்த்தி விடக் கூடாது. யூ ஆர் எ கிரேட். நீ ஒரு விசேஷித்தவன், நீ ஒரு விசேஷித்தவள். உனக்கு இருப்பவர் அந்த சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஆவியானவர். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படி எல்லாமே நடக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயர்வான தெய்வத்தை நீ சுமந்து கொண்டு செல்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சமயங்களில் நாம் நம்முடைய ஆலயத்தை அல்லது தேவனுடைய ஆலயத்தை நம்முடைய சரீரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும் போது ஆண்டவர் நம்மை சிக்ஷிக்கிறார், ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நானும் நீங்களும் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இன்றைக்கு அந்த சிக்ஷையை கூட அநேக விசுவாசிகள் அற்பமாய் எண்ணுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அற்பமாய் சிக்ஷை எண்ணக்கூடாது. அல்லேலூயா. வேதாகமம் சொல்லுகிறது, எனக்காக ஒரு வசனத்தை வாசிப்பீர்களா? நீதிமொழிகளின் புத்தகம் 1:23. 1:23.
என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன்.
ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது நன்றாக கவனிக்க வேண்டும். நான் உங்களை இமோஷனலா ஒரு செய்தி கொடுத்து கொண்டு வர விரும்பல. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தேவ வசனத்துல பலன் அடைஞ்சு, உள்ளான மனுஷன்ல பலன் அடைஞ்சு, ஒரு புறம்பான மனுஷன்ல ஒரு மாற்றத்தை நான் காண விரும்புகிறேன். ஆகவே வசனத்தை ரொம்ப காது கொடுத்து கேளுங்க. சத்துரு பொறுக்கி விட நீங்கள் ஒப்பு கொடுத்து விடாதீங்க. உங்க சிந்தையை கர்த்தருக்கு நேராக மாற்றுங்க. இங்கே சாலமன் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் பாக்கீங்க சிஸ்டர்?
என்னுடைய
கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். பாருங்கள், தேவனுடைய ஆலயமா இருக்கிற நாம் சில சமயங்களில் கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். எப்பொழுது நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்த குலைச்சலாக மாற்றும் போது சிக்ஷிக்கப்படுகிறோம். அந்த சிக்ஷையை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. தேவன் நம்மை கடிந்து கொள்ளும் போது நாம் திரும்ப வேண்டும், கற்றுந்தமாக திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் திரும்புவோமானால் நாம் காக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிலை கொண்டிருப்பார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 81:11 என் சனங்கள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. தேவனுடைய சனங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இந்த இடத்திலே உங்கள் போதகர் நின்று எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார், எவ்வளவு காலம் நீங்கள் போதகத்தை கேட்டுக்கொண்டு இன்னும் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் தெரிந்திருக்கிறபடி இந்த ஐரோப்பா தேசத்திலே நல்ல ஒரு போதக சமர்த்தனை கர்த்தர் உங்களுக்கு போதகராக கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு அதுல வேரூன்றி கட்டப்பட்டு நீங்கள் ஆண்டவருக்குள் வளருகிறவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி ஒரு மரமானது மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அது ஆழமாய் வேரூண்டப்பட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாய் வேரூண்டப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அந்த மரம் செழிப்பாயிருக்கும். அந்த மரத்தில் அநேகமான இலைகளை பார்ப்பீர்கள், பூக்களை பார்ப்பீர்கள், பழங்களை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆழமான வேரூன்றி இருக்கின்ற விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். வாசிங்கள் இன்னும் ஒரு வசனம், 81:12 வாசிங்க பார்க்கலாம். 11 வாசிச்சிட்டீங்களா? 11:12.
என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால்
இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அடுத்த வசனத்தை கவனிச்சிடுங்க.
அவர்கள்
இருதயத்தின் கடினத்திற்கு
விட்டுவிட்டேன்.
தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற சமுதாயம் தங்கள் யோசனையின்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதரியே, எனக்கு அன்பு சகோதரனே, உங்கள் யோசனையின்படி நீங்கள் நடக்கல் ஆகாது. நீங்கள் உங்களுடைய சுய விருப்பத்தின்படி நடக்கல் ஆகாது. யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, யார் யார் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களோ, யார் யாருக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று உணர்ந்திருக்கிறீர்களோ, அவர்கள் இந்த சத்தியத்தின்படிதான் சீவிக்க வேண்டும். உங்களுடைய வழி கர்த்தருடைய வழி அல்ல, உங்களுடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும். Praise the Lord. கரங்களை ஏற்றினால் சொல்லுவோமா?
Hallelujah.
Hallelujah. அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் உங்கள் வழிகளிலே நடந்து கர்த்தரை விட்டுவிட்டால் உங்களுடைய ரட்சிப்பு நஷ்டப்பட்டு போய்விடும். உங்களுடைய அபிஷேகம் நீங்கள் இழந்து போக வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் நஷ்டப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை சேதப்படுத்துவீர்கள். அநேக தங்கள் வாழ்க்கையை சேதப்படுத்திக் கொண்டு அலைந்து திரிகிறார்கள் இந்த தேசத்தில். இமோஷனலா சேதப்படுத்தி, பலவிதமான துர்ச்சைகளுக்கு இடம் கொடுத்து சேதப்படுத்தி, பல நிலைகளிலே தங்களை கெடுத்துக் கொண்டு அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவிகொடுத்து, நீ கீழ்ப்படிந்து சிக்ஷையை அற்பமா எண்ணாமல் தேவனுடைய கடிந்து கொள்வதற்கு செவிகொடுத்து, ஆண்டவரே இப்பொழுது ஒரு விஷயங்களை மன்னியும் என்று கர்த்தருடைய சன்னிதானத்திலே நீ கதறுவாயானால் மன்னிப்பு காத்திருக்கிறது, மன்னிப்பு காத்திருக்கிறது. அலைந்து தெரிய வேண்டியதே இல்லை. ஒரு விசுவாசியினுடைய முகத்தை பார்த்தாலே அந்த விசுவாசியினுடைய முகத்திலே தனி அழகு ஒன்று தோன்றும். என்னது இருக்கும்? அழகு இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய சாயல் இருக்கும், ஆவியானவருடைய பரிசுத்தம் இருக்கும், தேவன் வாசம் பண்ணுகிறார் என்ற ஒரு உணர்வு ஒரு முகத்தில பார்க்கும் போதே தெரியும். உலக பழமொழி இருக்கிறதுல அகத்தின் அழகு, அல்லேலூயா, அகத்தின் அழகு எங்க தெரியும்? முகத்திலே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு, உண்டாகட்டும். சரியா தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்துல நான் எடுத்த செய்தி வேற, ஆண்டவர் என்ன கொண்டு போறது வேறையா இருக்குது. மன்னித்துக் கொள்ளுங்க. பரிசு தாவியான எப்படி நடத்துறாரோ அப்படி நம்ம போவோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்துல எப்போதுமே ஜப தூபம் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஜப தூபம், நீங்கள் ஜபிக்கிற கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். வந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. அநேகர் ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். This is not park, this is church. இது சபை, இது தேவனுடைய ஆலயம். இது தோட்டம் அல்ல, இது பார்க் அல்ல, இது எக்ஸ்பிஷன் அல்ல, இது சர்க்கஸ் அல்ல, இது தேவன் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று மூன்று இடங்கள் உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதைகளா இருக்கு, நான் சொல்ல விரும்பல. அதுல பரிசுத்த ஸ்தலத்துல சமூகத்து அப்பத்து மேஜை, குத்து விளக்கு, சூவப்பீடம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். இந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும், எப்போதும் அந்த அப்பம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் தூபம் ஓயாமல் எரிந்து கொண்டே இருக்கும், புகை வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆசாரியன் அந்த பணிமுட்டுகளை எல்லாம் விளக்கும் போதும் தூபம் காட்டுவான், அதை தேவ சமூகத்தில் வைக்கும் போதும் தூபம் காட்டுவான். எப்பொழுதும் அவன் சூபம் காட்டிக் கொண்டே இருப்பான். சபை இடைவிடாமல் செபிக்கின்ற சபையாக இருக்க வேண்டும். இந்த பசனத்தை குறித்த ஒரு பாரத்தை சத்தர் உங்கள் உள்ளத்திலே வைப்பாரானால், இந்த தேசத்து ஜனங்களை குறித்த ஒரு பாரத்தை தேவன் உங்கள் உள்ளத்தில் வைப்பாரானால், நீங்கள் இடைவிடாமல் செபிக்கின்றவர்களாக வைத்துக் கேட்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:17-19 அங்கே இவ்விதமாக சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:17. யாராவது ஒருவர் மடமடன் எடுத்து வாசிங்க. நீங்க வீட்டில் வாசித்தா சபையில வாசிக்கலாம் சீக்கிரமாக. 1 தெசலோனிக்கேயர் 5:17-18.
நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர் உள்ளானவர்கள் அல்லவே.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தேவ சமூகத்தை நீங்கள் அவித்து விடாதிருங்கள், கர்த்தருடைய சரிதானத்தை சீர்குலைத்து விடாதிருங்கள். நீங்கள் வீட்டிலே செபிக்காவிட்டால், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் செபிக்காவிட்டால், தேவ சமூகத்திலே வந்து தேவ ஆலயத்தில் வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து எதையாயும் ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் முதலாவது செபிக்கின்ற தேவாலயமாக மாற வேண்டும். தேவாலயம் என்று சொல்லும் போது 4 சுவரை நான் சொல்லல, உங்களை தான் சொல்றேன். யூ ஆர் எ டெம்பிள் ஆஃப் காட், யூ ஆர் எ சர்ச் ஆஃப் காட். நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். ஆகவே தேவன் உன்னில் வாசம் பண்ணுகிறார், நீ தேவனில் காணப்பட வேண்டும் என்றால், தேவன் உன்னில் காணப்பட வேண்டும் என்றால், நீ செபிக்கின்ற தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும். உனக்கும் கர்த்தருக்கும் உறவு இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் செபித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். என்ன செபித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் செபிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும். அதுதான் சபம். ஒன்றே பிரார்த்திக்காக நான் கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டேன் என்று சொல்வதல்ல, கர்த்தர் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும், மகளே உன் சபத்தை நான் கேட்பேன், நான் உனக்கு பதில் சொல்வேன், நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீட்டாது என்று கர்த்தர் உனக்கு சொல்ல வேண்டும். அப்படி உனக்கும் ஆண்டவருக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். தேவ சத்தத்தை நீ கேட்க வேண்டும். அதுதான் சபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, உங்க ஆலயத்தில் நீங்கள் பலி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் செபிக்கிறவர்களாக மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே தள்ளி செலுத்தப்படுகிற அனுபவம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில சமயங்களிலே நம்முடைய ஆராதனைகளிலே நாம் இவ்விதமாக சொல்லிவிடுகிறோம், ஜீவ பலியாக நம்மை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனம்,
ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும்.
1 பேதுரு 2:5. ஓகே.
ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற கனிகளை செலுத்த.
தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற கனிகளை தர வேண்டும், கனிகளை செலுத்த வேண்டும். பாருங்க, அந்த வசனத்தை படிச்சு முடிச்சிருங்க சிஸ்டர்.
பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆச்சாரிய கூட்டமாக
நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒரு அழில சொல்லுவீர்களா, ஆவிக்கு ஏற்ற பலிகள் செலுத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவோடு கூட இருக்கின்ற தேவனுடைய ஆலயமாக இருக்கின்ற நானும் நீங்களும் இப்படிப்பட்ட பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பலி சொல்லுங்க? ஆவிக்கு ஏற்ற பலி. ஏனோ தானோ என்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல தேவனுடைய பிள்ளைகளை. ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சத்தரின் ஆலயத்தில் உங்களை வைத்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஏற்ற மாளிகையாக கட்டி கொண்டு வருகிறார். அவர் விரும்புகிற ஒரு நபராக உங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். நாங்கள் இப்படிதான் இருப்போம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை ஒரு காலம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நானும் நீங்களும் ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தி நாம் கட்டப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசாரிய கூட்டமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. எப்ரேயருக்கு எழுதின நிருபத்திலே 13:5 வாசிக்கும் போது அங்கே ஒரு பலியை குறித்து அவர் சொல்லுவார். வாசிக்க எப்ரேயர் 13:5.
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து.
சாரி சிஸ்டர், 13:15 வாசிங்க. 13:15. ஆகையால்
அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய
ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி. என்ன கனி இது? உதடுகளின் கனியாகிய
ஸ்தோத்திர கனியை அவர்
ஸ்தோத்திர பள்ளியை
அவர் மூலமாய்
எப்போதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். கரம் உயர்த்தியில சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். ஆவிக்கு ஏற்ற பலிகளை இடுகிறவர்களாக நாம் ஆலயத்திலே காலமாய் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, எப்போதும் ஸ்தோத்திர பலி இடுகிற ஆலயமாயிருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க என்று சொன்னால் உங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்த வேண்டியது இருக்கிறது, காசு கொடுக்கணும் போல இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தில் வந்து பாடுங்க என்று சொன்னால் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கிறது. கைப்பற்றுங்க என்று சொன்னால் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கிறது. உங்களை யாரும் சொல்லி செய்யக்கூடாது. தேவ பிள்ளையே, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரே உங்களை எழுப்பிவிட வேண்டும். ஆவியானவர் உங்களை ஸ்டாண்ட் பண்ண வைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆவியானவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், பழமையான காரியங்களை செய்வார். நாம் ஸ்தோத்திர பலியிடுகிறதுல சொந்து போக கூடாது. தாவியது எப்பொழுதும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே நானும் நீங்களும் கர்த்தருடைய ஆலயமாக இருப்போமானால் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே இருப்போம். ஒரு ஒரு பிரசங்கியாரிதமாக ஒரு ஒரு விஷயம் பிரசங்கத்தில் சொன்னார். ஒரு ஒரு வலையம் கூடு கட்டிட்டு இருந்தது, சிலந்தி சிலந்தி கூடு கட்டிட்டு இருந்தது. அந்த கூடு கட்ட 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 அது அறுந்து விழுந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த சிலந்தி சோர்ந்து போகவே இல்லை, அது மீண்டும் கட்டிக்கொண்டே இருந்தது. இங்க அதெல்லாம் பார்க்க முடிகிறது இல்ல. இந்தியாவிலே இது சர்வசாதாரணம், எல்லா வீட்டுக்கும் மூளைக்கு மூளை சிலந்தி கூடு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போது அந்த அது எத்தனை முறை கட்டி அது உடைந்து போனாலும் ஆனால் அது விடுகிறதே இல்லை. கட்டி முடிக்கிறது வரையிலும் அது கட்டிக்கொண்டே இருக்கும். அதே போல அந்த பிரசங்கியார் சொன்னார், நீங்கள் பெண்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே பாத்திரத்தை விளக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே சமையலை செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே வீட்டை பெருக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே துணியை துவைக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிங்க. இயேசுவ
அன்றியும்
நன்மை செய்யவும்
தானகர்மம் பண்ணவும்
மறவாதிருங்கள்.
இப்படிப்பட்ட
பலிகளின் மேல்
தேவன்
பிரியமாயிருக்கிறார். அடுத்த ஒரு பலி பாருங்க. முதலாவது என்ன பலி செலுத்தணும்? ஆவிக்கு ஏற்ற பலி, அது தேவனுக்கு பிரியமான பலி என்று பார்த்தோம். இரண்டாவது ஸ்தோத்திர பலி, உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இதெல்லாம் யார் செய்யணும்? வெளியிலிருந்து வாடகை ஆளை இங்க உள்ள கொண்டு வச்சா துதிக்கணும் இல்ல? உங்களுக்குள்ள ஆவியானவர் நிறைவேற்ற வேண்டிய கிரியை. ஒரு சபையில வளர்ச்சி உண்டாகணும்னா, நீங்க வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உங்களிடத்திலிருந்து ரட்சிப்பின் சத்தியம் வெளிப்படணும்னா, உங்களிலிருந்து அபிஷேகம் வெளிப்படணும்னா, நீங்க வளரணும்னா, உங்க ஊழியம் வளரணும்னா, உங்க சபை வளரணும்னா, உங்க போதகர் வளரணும்னா, உங்க பட்டணம் வளரணும்னா, உங்க குடும்பம் வளரணும்னா, இதெல்லாம் உங்களுக்குள்ள காணப்பட வேணும். இது இல்லாம எத்தனை வருஷம் இந்த உலகத்துல நீங்க இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். அப்படி அநேக கிறிஸ்தவர்கள் இங்க உலகத்துல இருக்கிறாங்க. பெருங்கூட்டம் இருக்கிறது, ஒரு நாள் கூட்டோடு முடிஞ்சு போயிடும். ஆனா நமக்கு நித்தியம் நித்தியம் நித்தியமான ஒரு வாழ்க்கைக்காக கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து போகிறோம். ஆகவே என்ன செய்ய வேண்டுமா? வாசிங்க மீண்டும் 16வது வசனத்தை.
அன்றியும்
நன்மை செய்யவும்
தான
கர்மங்கள் செய்யவும்
மறவாதிருங்கள்
மறவாதிருங்கள்.
இப்படிப்பட்ட
பலிகள் மேல்
தேவன்
பிரியமாயிருக்கிறார். கரம் உயர்த்தியாலேயே சொல்லுங்க. நன்மை செய்ய பழகுங்கள், நன்மைக்கு பதிலாக தயவு செய்து தீமை செய்யாதிருங்கள். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள். யாராயும் உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள உடனே நீங்க மெக்டானஸுக்கு கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ, அல்லது இந்த பட்டணத்துல எந்த பெரிய ஹோட்டல் இருக்கிறதோ அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. மனமாற அவங்களை சாப்பிட வைங்க. அவங்க சாப்பிடட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சொல்றாரு, நீ அப்படி அவனுக்கு நன்மை செய்யும் போது அவங்க தலையின் நீ அக்கினி தலையை குடிக்கிறாய் என்று சொல்லுகிறார். ஆகவே நன்மைக்கு பதிலா ஒருபோதும் தீமை செய்யாதிருங்கள், நீங்கள் நன்மை செய்ய பழகுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். நீங்க சுயநலவாதிகளாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் என் ஆண்டவர் இயேசு ஒருபோதும் அப்படி வாழவில்லை. ஆகவே நீங்கள் தான தர்மம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட பணிகளில் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சிஸ்டர்? சத்தமா தான் சொல்லுங்க. அந்த மைக்கில் எல்லாரும் கேட்கட்டுமே. வெட்கப்படுறாங்க. பிரியமா இருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட பலிகளின் மேல்? நன்மை செய்யவும் தானுமே தான தர்மம் செய்கிற இந்த பலிகளின் மேல் என் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அப்படியானா நீ ஒரு பிரியமான விசுவாசியா, கர்த்தருக்கேற்ற விசுவாசியா இருக்கணும்னா நீ ஜெபிக்கிற விசுவாசியா இருக்கணும், நீ துதிக்கிற விசுவாசியா இருக்கணும், நீ நற்கரிய செய்யற விசுவாசியா இருக்கணும், சான தர்மம் செய்யற விசுவாசியா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகுதான் நம்முடைய சரீரத்தையே கர்த்தருக்கு பலியாக மாற்ற வேண்டும். எல்லாரும் இதெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரே என்னை சீவபலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அது ஒருபோது நடக்காது. இதையெல்லாம் செஞ்சா தானாகவே உன்னுடைய சரீரம் தேவனுக்குள்ளாக சுற்றி சாம்பலாக்கப்படும். பலவீனத்தினால் நீ தகனிக்கப்படும் பொழுது அவைகள் சுற்று தகனிக்கப்பட்டு கொழுப்புகள் எல்லாம் கரைந்து போய் ஆண்டவருக்கு முன்பாக நாம் சுத்தமாய் நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிப்பதே புத்தியுள்ள ஆராதனை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொருளை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு, காணிக்கையாகவோ பலியாகவோ நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு, அது ஒருபோதும் உங்களுக்கு சொந்தமா இருக்காது, அது கர்த்தருக்கு சொந்தம். இப்ப உங்களுடைய சரீரங்களை நீங்கள் யாருக்கு கொடுத்து விட்டீர்கள்? எப்படி கொடுத்தீர்கள்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீர்கள். இனி நீங்கள் யாருடையவர்கள் அல்ல. சத்தமா சொல்லுங்க, நான் என்னுடையவன் அல்ல. இனி யார் உங்களுக்குள் இருக்கிறது? கிறிஸ்துவே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கர்த்தரிடத்துல இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி நான் என்னுடையவள் என்னுடையவன் அல்ல, நான் உமக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒரு நிமிஷம் அர்ப்பணிப்போம். ஒரு நிமிஷம் வாய் திறந்து சோமனுங்க, வாய் திறந்து சோமனுங்க. Praise in Jesus, praise in Jesus, praise in Jesus. Jesus, thank you Lord. நன்றி சுவாமி, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளையே, இது நம்முடைய ஊழியத்திற்கும் நம்முடைய சபைக்கும் வளர்ச்சிக்கு முதல் படியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், உங்கள் திருச்சபையை பாருங்கள். கர்த்தர் உன்னதமான இடத்திற்கு கொண்டு போவார், உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார். இந்த ஒப்பு கொடுத்தல் ஒரு மாயமாலமான ஒப்பு கொடுத்தலாக இருக்கக்கூடாது, பூர்ணமான ஒரு ஒப்பு கொடுத்தலாக இருக்க வேண்டும். நீ ஒரு சுதிக்கிற விசுவாசியாய் மாற வேண்டும், சுதிக்கிற விசுவாசியாய் மாற வேண்டும். நீ கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிற விசுவாசியாய் மாற வேண்டும், நற்கிரியை செய்கிற விசுவாசியாய் காணப்பட வேண்டும். Praise Jesus. எல்லார் தேவ சமூகத்திலே, ஓ பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். பிதாவே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எங்களை உம்முடைய ஆலயமாக தெரிந்து கொண்டபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இரங்களை எவ்வளவாய் சிக்ஷித்தாலும், எவ்வளவாய் உங்களை தெரிந்து கொண்டாலும், ஒரு விஷயம் சுதாசனத்துக்கு முன்பாக நின்று மற்ற எங்களை சந்தியும் என்று உங்கள் வருந்தி கேட்கிறேன். அப்பா, கிருபையாய் எங்களுக்கு இறங்கும், எங்கள் குறைவுகள் குற்றங்கள், எங்கள் பாவங்கள் அச்சிரமங்கள், எங்கள் அநியாயங்கள், எங்கள் கீழ்படியாமைகள் எல்லாவற்றையும் தயவாய் எங்களுக்கு மன்னித்து நிர்வரம்புகிற நிர்வாசம் என்கிற வாசஸ்தலமாக உங்களுடைய ஆலயமாக உங்களுடையவர்களாய் நாங்கள் சீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாதி நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆலயமாக்கிக் கொள்ளும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ள
கிறிஸ்துவினுடையவர்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறவர்கள். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வாசித்தோம். தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளினூடாக என் உள்ளத்திலே பேசினார். சுமி ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது இந்த சத்தியங்களை ஆண்டவரின் உள்ளத்துக்குள் கொண்டு வந்தார். இந்த ஊழியத்திற்காக, இந்த சபைக்காக சொல்லி ஜெபிக்கும்படி கர்த்தர் எனக்கு ஏவினார். ஆகவே ஆவியானுடைய நடத்திப்புக்கு நான் என்னை ஒப்புக் கொடுத்தேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றிலிருந்து நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றிலிருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும். என் ஆண்டவர் பொய் சொல்லாதவர், மனமாறாதவர். அவர் சொன்னதை செய்யாமல் இருந்ததே இல்லை, அவர் சொன்னால் செய்வார். ஆகவே கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் சுயமாய் வாங்கப்பட்டிருக்கிறோம், அவருக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறோம், இப்பொழுது அவருடைய சொத்தாக இருக்கிறோம், அவருக்குரியவர்களாக இருக்கிறோம். அவர் என்ன சொல்லுவாரோ அதை செய்யும்படி அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறாது, நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வாதமானவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒருபோதும் சபிக்கலாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கேற்ற பலிகளை செலுத்தி கிறிஸ்துவின் மாளிகையாக, கிறிஸ்துவின் ஆலயமாக நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு கொண்டே வருகிறீர்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய பலிகளை செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவினுடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வாசியுங்கள் யோவான் சுவிசேஷம் 10:15. யோவான் 10:15.
நான் என்னுடையவைகளால் அறியப்பட்டும்
இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் தருகிறேன். அன்பானவர்களே, கிறிஸ்துவினுடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்ன மேன்மை உண்டு, அவர்கள் யார் அப்படின்னா, கிறிஸ்துவினுடையவர்கள் முதலாவது அவர்கள் கிறிஸ்துவால் அறியப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவால் அறியப்பட்டவர்கள். சத்ருக்கு ஸ்தோத்திரம். இது சொல்லுகிறார், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், என்னுடைய ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் தருகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு என்னையும் உங்களையும் அறிந்திருந்தால் அவர் உங்களுக்காக ஜீவனை தருவார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை, எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. அவர் ஜீவனை தருகிற இயேசு, ஜீவனை தருகிற நல்ல மேய்ப்பன், ஜீவனை தருகிற ஆண்டவர், ஜீவனை தருகிற கர்த்தர், ஜீவனை தருகிற மாறாதவர். அவர் நமக்காக ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு தன்னுடையவர்களை அறிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நானும் நீங்களும் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறது ரொம்ப 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 சுலபம். எத்தனை பேருக்கு இயேசுவை தெரியும்? இப்படிதான் கைய வச்சிருக்கிறீங்க. நான் குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுனால அடிக்கடி இந்த குஷ்டரோகியோட கரம் எனக்கு கண்ணுக்கு முன்னால வரும். குஷ்டரோகிக்கு கை இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் போவாங்க. சத்ருகிருஷ்ணன். அருமையானவர்களே, 21 குஷ்டரோகிக்கு ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கிறோம். குஷ்டரோகிகளுக்குன்னு ஒரு சர்ச்சை நாங்க வைத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்ட நல்ல கரத்தை கொடுத்திருக்கிறார், சிதகாத்திரமான கரம். ஹல்லேலூயா. நல்ல ருசிய சமைக்கிற கரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொய் சொல்லார் சகோதரர்கள், நல்ல வேலை செய்யற கரம். இந்த கரத்தை உயர்த்தி தேவனுக்கு ஒரு அழியில சொல்லுங்க. இப்ப எத்தனை பேருக்கு இயேசுவ தெரியும்? கையை கீழே போடுங்க. அடுத்த கேள்வியை கேட்கிறேன். இதெல்லாம் அப்படியே கேட்டு மறந்து போயிடாதீங்க. நான் ஒரு ஸ்பீச் பண்ணிட்டு ஈஸியா போயிடுவேன், ஆனா அது அடுத்த வருஷம் கேட்டா என்னத்த பேசுறீங்க ஞாபகம் இல்ல பாசனாங்க. பிள்ளை தொந்தரவா இருந்து கொஞ்சம் கவனக்குறவா இருந்துட்டேன், வீடியோவை பார்த்தாதான் தெரியும், நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லுவாங்க. காலம் எல்லாம் மறக்க கூடாது இந்த செய்தியை. ஸ்தோத்திரம். இயேசுக்கு உங்களை தெரியுமா? அவங்க மட்டும் ஒரு கை தூக்கல பாக்கலாம். மனசாட்சி கேட்டு சொல்லுங்க, இயேசுக்கு உங்களை தெரியும். அப்ப இயேசுக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சில உதாரணங்கள் மூலமாக, உரிமைகள் மூலமாக நாம் இயேசுவை சந்திப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரித்தானியா கிராமத்துல மார்த்தாள் மரியாள் என்ற ஒரு அருமையான சகோதரிகள் இருந்தாங்க. இயேசு அடிக்கடி இந்த வீட்டுக்கு போகிறது வழக்கம். அந்த வீட்டுக்கு போன போது ஓடி போய் அந்த மார்த்தாள் கதவை திறந்தாள். திறந்து இயேசு அப்படியே ஏற்றுக்கொண்டாள். இயேசு வந்தார், வீட்டில் உட்கார்ந்தாரு, நன்றாக காஃபி, நல்ல 12 பழச்சு பழச்சாறு இருந்த விட்டமின் ஜூஸ் எல்லாமே அவர் குடிச்சாரு. கேட்டதுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு மார்த்தாள் இயேசுக்காக நல்ல அருமையான பொரியல் சுவையோடு நல்ல குரல் அது இதெல்லாம் செய்து சமைச்சுட்டே இருக்கிறான். ஆனா அந்த மரியாள் இயேசுவை சேர்ல அவர் உட்கார்ந்துதான் உண்டு, இவளும் கீழே உட்கார்ந்து சொல்லுங்கய்யா என்ன என்ன என்று சொல்லி அவரோட சில கதை கேட்க ஆரம்பிச்சா. இயேசு அவர்கிட்ட கதை சொல்லிட்டே இருந்தாரு. எல்லாம் சமையல் எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் சரியாச்சு, இப்ப சாப்பிடுற நேரம் வந்தது, இப்ப பாத்திரத்தை கழுவினாதான் இப்ப இயேசுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். பெண்களுக்கு சமையல்னாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், ஆனா சமையல் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட போறதுக்கு முன்னால பாத்திரத்தை கழுவும் போது ஒரு எரிச்சல் வரும். அதுபோல அந்த மார்த்தாளுக்கு ஒரு எரிச்சல் வந்தது. அது என்ன எரிச்சல் என்றால், நான் இவ்வளவு நேரமாக இப்படி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், இந்த மரியாள் இதுவரையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று என்னை வந்து கூட கேட்கவில்லையே என்று சொல்லி சற்றுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உடனடியாக அந்த மரியாள் கேட்கிறார், மரியாளை பார்த்து அந்த மார்த்தாள் கேட்கிறார், உனக்கு என்னை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லையா? இயேசு அவளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எதிர்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பேசலா மரியாள் இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொண்டாள், மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், வீட்டுக்குள்ள சேர் வரையிலும் சோபா வரையிலும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கவனிக்க வேணும், சோபா வரையிலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தை வர அவள் தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடையவர்கள் கிறிஸ்துவால் அறியப்பட்டிருப்பார்கள். மார்த்தாள் அத்தனை காரியமும் இயேசுக்கு செய்திருந்தாலும் இயேசு அவளை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு அவளை அறியவில்லை. அவருக்கு தெரியும், ஆனால் சத்தியத்தின்படி அறியவில்லை. ஆனால் தேவையானது ஒன்று, அது இந்த நல்ல பங்கை மரியாள் ஒருத்தியே தெரிந்து கொண்டாள். அல்லையா? ஆகவே என கருமையானவர்கள் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் அநேக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் தெரிந்து கொள்வதில்லை. நானும் நீங்களும் இயேசுவை தெரிந்து கொண்டால் மாத்திரமே கிறிஸ்துவால் அறியப்பட்டவர்களாக இருப்போம். ஆகவே நீங்கள் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. இப்பொழுது வாய்கள் திறக்கப்படுவதாக. ஆமென், ஆமென். ஜீசஸ், 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 சொல்லிட்டே இருக்க பாக்கலாம். ஜீசஸ், ஜீசஸ், இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை நாம் அறியப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவை நாம் தெரிந்து கொள்வதை விட இயேசு என்னையும் உங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பேசலோ, பேசலோ. ஒருவேளை ஆண்டவர் இயேசு இப்போது வருவார், அவர் வந்து நின்று உங்களை பார்த்து கேட்பார். அவர் என்ன கேட்பார்? என்னை உனக்கு தெரியுமா? என்ன சொல்லுவீங்க? தெரியும்னு சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம். சில சமயங்களில் நான் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன், நான் தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன், திரும்பி நெஞ்சில போட்டு அடிச்சிருக்கிறேன், அலைஞ்சு தேடி திரும்பிருக்கிறேன், இந்த இயேசுவை காணோமே என்று சொல்லி நேர சந்தர்ப்பங்களில் நான் ஐ மிஸ் ஜீசஸ், நான் இயேசுவை நான் தவறவிட்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் சமீபத்திலே ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். அந்த பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது பஸ்ல இறங்கி நான் ஒரு டீ சாப்பிட்டேன். அங்கெல்லாம் ரோட்டு ஓரத்தில் கடைகள் இருக்கு தானே. 7 மார்னிங் ஒரு 6:00 டைம், 5:30 to 6 டீ சாப்பிட்ட போது ஒரு நல்ல சுதகாத்திரமான வாழ்வன் கொஞ்சம் கொஞ்சம் முடிய வச்சிருக்கிறார். நல்ல அருமையான ட்ரெஸ் பண்ணியிருக்கிறார். சிரித்து கொண்டு எப்படியாக ஒரு மாதிரி கேட்டார். அவர் கேட்கும் போது நான் மேல் கீழே முடிக்கிறேன், கடையக்காரனை பார்க்கிறேன், இந்த பெரிய எரும மாடு மாதிரி ஒரு மனுஷன் இவன் பிடிச்சு எடுக்கிறானே என்று சொல்லி நான் அந்த கடைக்காரனை பார்த்து கேட்கிறேன். அவனும் கடைக்காரனும் சைலண்ட் தான் இருக்கிறான் என்று வாய்ஸ் சொல்கிறாள். பாவம் பாவம் என்று சொல்கிறார். என்னம்மா பாவம், எவ்வளவு என்ன சுடகாத்திரமா, கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, சுடகாத்திரமான மனுஷன் சுயப்பட்டு இருக்கிறது போலதான் தெரியுது, எல்லாமே நல்லாகத்தானே இருக்கிறது என்று இப்படியாக நான் எனக்குள்ளே பேசிக்கொண்டு என் ஓய்வுட்டையும் பேசிக்கொண்டு நான் சீய வாங்கினேன். சீய வாங்கினோட அந்த கடைக்காரன் சொன்னான், போ போ என்று சொன்னான். அவன் பின்னாலேயே போனான், சிரித்து சிரித்து போனான். மீண்டும் எங்களை மிக அழகாக பார்த்தான். அந்த காட்சி மறக்கவே முடியவில்லை. இன்றைக்கு திருப்பி திருப்பி பார்த்தான். ஒரு கண் மூடி தனத்துக்குள்ள அப்படியே ஆள் காணவில்லை, அப்படியே காணவில்லை. சொல்றோம் திருப்பி எனக்கு சமாதானமே இல்லை. என் ஒய்வுக்கு மிகவும் வேதனை. எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு ஜி ஆகியும் வாங்கி கொடுத்திருக்கலாமே என்று நான் எண்ணினேன். சத்திரத்தை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்ட நான் சுத்து சுத்து அந்த ஏரியா முழுவதும் சுத்தினேன். அப்படி ஒரு ஆள் இருக்கதா இருக்கதா என்று கண்டுபிடிக்கவே இல்லை. ஒரு 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 சுத்து ஹீட் அளவுக்கு சுற்றி ஒரு 20 ஹீட் அளவுக்கு அவர் மாறினார். ஆளை காணவில்லை. இன்றைக்கு என் உள்ளம் ஐ மிஸ் ஜீசஸ். அது ஒரு மனிதன் அல்ல என்று எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் நான் இது போல பல சந்தர்ப்பங்களை இழந்திருக்கிறேன், பல சந்தர்ப்பங்களை இழந்திருக்கிறேன். எனக்கு அருமையான சத்துடைய பிள்ளைகளை, இயேசு நம்மை அறிவது ரொம்ப முக்கியமானது. நமக்கு இயேசுவை தெரியும் என்றால் இது போல சில சமயங்களில் இயேசுவை நம்ம மிஸ் பண்ணி விடுவோம். ஆகவே உங்கள் வாழ்க்கையில இயேசு உங்களுக்கு முன்பாக வந்து நின்றால் அவருக்கு உங்களை தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் அவரை போல நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே வியாதி சிகிச்சைகளை குணமாக்கினோம் என்று சொல்லி சொன்னார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று சொன்னார். இவங்க செஞ்ச அற்புதம் எல்லாம் என்ன, எந்த நாமத்துல நடந்தது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன நாமத்துல? இயேசுவின் நாமத்துல. ஆனா இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னாரு, உலகத்தில் உள்ள கூட்டத்தை பார்த்து நீங்கள் அசந்து போகக்கூடாது, நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால் போதுமானது, நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிற பிரகாரமாக அறிந்திருந்தால் போதுமானது. ஆகிய எனக்கு அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, நாம் கர்த்தரை அறிந்து கொள்வதை விட கர்த்தர் என்னையும் உங்களை அறிந்து கொள்வது முக்கியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வீட்டில் சென்று மற்ற 7 அதிகாரத்தை வீட்டில் வாசிங்க. மிக அழகாக 22, 23, 24 வசனங்களில் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். 2 Corinthians 10:18, 1 John 2:6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுகிறது. 1 Peter 2:21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அதிர்ச்சியடைகளை பின்பற்றவே தொடர்ந்து வரும்படி அவர் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இயேசு நமக்கு மாதிரியாக இருக்கிறார், இயேசு நமக்கு மாதிரியாக இருக்கிறார், இயேசு நமக்கு வழிகாட்டியா இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர்படி செய்ய நம்ம ஒப்புக்கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அத்தனைக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சீமோன் என்ற ஒரு பரிசேயன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டான். அவன் ஒரு குஷ்ட ரோகியாக இருந்தான். பரிசேயன் என்றாலே குறை கண்டுபிடிக்கிறவன். இயேசுக்கு அவன் இப்பொழுது ஒரு விருந்தை வைக்கிறான். இயேசுவோடைய சீஷர்களும் சிலான சனங்களும் அந்த விருந்தை அவனுடைய வீட்டிற்கு வந்தார்கள். அங்கே பயங்கரமான விருந்து ஆண்டவருக்கு இயேசுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இந்த விருந்து வீட்டிற்கு வந்தபோது அவனுடைய வீட்டு பக்கத்திலே ஒரு ஸ்திரியானவள் இருந்தாள். அவளுடைய பேரை வேதத்தில் சொல்லப்படவில்லை. நானும் செய்தி தேடி பார்த்தேன், ஒன்று எனக்கு தென்படவில்லை. அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பாவியான ஒரு ஸ்திரி. பாருங்க, அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் பாவி. அப்படியானால் அந்த பெண் எவ்வளவு கொடிய பாவியாக இருப்பாள் என்று யோசித்து பாருங்கள். அவள் வாழ்க்கை முழுவதும் பாவம். அவளை ஒருவரும் ஏறிட்டு பார்ப்பதில்லை. சன்னம் சனியாக காணப்படுகிறாள். அவருடைய தாய் தகப்பன் வரலாறு இல்லை, அவருடைய உடன்பிறப்புகள் வரலாறு இல்லை, அவளை பற்றி எந்த வரலாறு செய்தி வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. அவள் ஒரு பாவியான பெண், தனிமையாய் வாழ்கிறாள், ஒரு யூத பெண், மிகவும் அழகுள்ள ஒரு பெண். அவள் ஆண்டவர் இயேசு சீமோனுடைய வீட்டிற்கு வருகிறதை அறிந்து ஓடி வருகிறாள் இயேசுவை பார்க்கும்படி. உலகம் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை, சமுதாயம் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை, சீமோன் அவனுடைய ஊரார் அங்கே அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண் இப்பொழுது இயேசுவை அறிந்த மாத்திரத்திலே ஓடி வருகிறாள். வரும்போது அவள் ஒரு பெரிய விலையேற பெற்ற நலதனம் நலதம் என்னும் விலையேற பெற்ற குப்பியை அவள் சுமந்து கொண்டு வருகிறாள். யூத முறைமையின்படி ஒரு பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தைக்காக ஒரு தைல குட்டியை புதைத்து விடுவார்களாம். அந்த தைல குட்டியிலே இன்றைக்கு நாம் பேங்க்ல பணத்தை போட்டு வைக்கிறது போல, நகைகளை சேர்த்து வைக்கிறது போல, சொத்துக்களை குறிக்கிறது போல, அன்றைக்கு அந்த திரவியமாகிய நலனம் என்னும் தைலத்தை அந்த குட்டியிலே டிராப் பை டிராப்பாக சேர்ப்பார்கள். என்றைக்கு அந்த குட்டி ரொம்புதோ அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கையை நிறைவேற்றுவார்கள். அன்பானவர்களே, அவளுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது ஒரு குப்பி, அதுதான் அவளுடைய வாழ்க்கை. ஆனால் அவள் ஒரு பாவியான பெண், அவளை எல்லாரும் விட்டு விட்டார்கள். இயேசுவிடத்திலே ஓடி வந்தாள். இயேசுடைய முகத்தை பார்க்க அவள் துணியவில்லை. இயேசுக்கு பின்னால வந்து அவருக்கு கீழே உட்கார்ந்து அவருடைய காலை பிடித்துக் கொண்டாள். நீங்க யாருக்காவது காலை பிடிச்சீங்கன்னா எங்க பிடிச்சாலும் கட்டிச்சு ஓடி விடலாம். இந்த காலை மட்டும் பிடித்தால் ஒரு சுருமே எந்த ஆசானும் அசைய முடியாது. உலகத்துல காலை பிடிச்சு அசைஞ்ச ஒரு ஆசானும் கிடையாது. ஏனென்றால் பிடிக்கிற பிடி கால் பிடியா இருக்கணும். கபடி விளையாடும் போது காலை தான் பிடிப்பாங்க, சத்ருஜி ஸ்தோசரம். அதுபோல இவள் இயேசுவின் காலத்தை பிடித்தாள். அவள் அப்படியே இருதயம் நொறுங்கி தண்ணீரை அவருடைய பாதத்தில் ஊற்றினாள். பெண்கள் அந்த காலத்துல கலை மயிலைத்தான் மிக மிக அழகாக வைத்திருப்பார்கள். பெண்களுடைய மகிமை குளோரி அவங்களுடைய தலை மயிறு தான் பெண்களுடைய மகிமை. ஆகவே தான் தேவ சமூகத்தில் வரும்போது அந்த காலத்திலே பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்திலே வரும்போது அந்த தன்னுடைய மகிமையை மறைத்து தேவனுடைய மகிமை தன்மையில் வருவதற்காக ஒரு முக்காடை போட்டுக் கொள்வார்கள். ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று தன்னை தாழ்த்துகிறதும் தன்னுடைய மகிமையை மூடிக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு தாரும் என்று கேட்பதுதான் அந்த முக்காடு போடுகிறதுக்கு அர்த்தம். ஒரு அலுவலகம் கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஸ்திரியானதை அங்கே இயேசுவிடத்தில் வந்து அவள் தன்னுடைய கை மயிரால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். எந்த பெண்ணுமே அதை செய்ய மாட்டாள். ஏனென்றால் அவளுடைய மகிமையே தலை மயிர் தான். அந்த மயிரால் அவள் துடைத்து அந்த வேற பெற்ற நலனம் என்னும் புட்டியை உடைத்து அவர் பாதங்களிலே ஊற்றினாள். வீடு முழுவதும் இப்போது வாசனை கமழ்கின்றது. அங்கே முழுவதும் வாசனை அந்த மாத்திரத்திலே சீமோன் இந்த பரிசையில் ஓடி வந்து கேட்கிறான், ஆண்டவரே நமக்கு கொஞ்சமாவது விவரம் இருக்குதா, இவன் எப்படிப்பட்ட ஸ்திரீ தெரியுமா, பாவியான ஸ்திரீ என்று இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், திருப்பங்கை லூக்கா சுவிசேஷத்துக்கு உங்கள் புத்தகத்தை திருப்பங்கை ஸ்தோத்திர 7 அதிகாரத்தை எடுங்க. 36 நீங்க வாசிக்கும் போது அங்கே இவள் பரிமள தைலத்தை பூசினாள். ஆனால் இயேசுவை அழைத்து இந்த சீமோனோ என்ன செய்யவில்லை, தைலத்தை பூசவில்லை. என்ன செய்ய வாசிங்க சீக்கிரமா. 7
அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த கரிகையனுடைய வீட்டில் பிரவேசித்து தங்கி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகி ஒரு ஸ்திரீ அவர் கரிகையன் வீட்டிலே தங்கி இருக்கிறதை அறிந்து ஒரு கரணியில் கரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைநீரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து கரிமள தைலம் பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன்
அவளை அவரை அழைத்த பரிசேயனோ
அதை கண்டபோது
அதை கண்டபோது
இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால்
இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால்
தன்னை தொடுகிற ஸ்திரி
தன்னை தொடுகிற ஸ்திரி யார் என்று இவர் அறிந்திருப்பாரே. அப்பாறு தேவனுடைய பிள்ளையே இயேசு இதை அறிந்து அவனை பார்த்து சொன்னார், சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லும் இயேசு சொல்லும் போது போதகரே நீ சொல்லும் என்று கேட்கிறான். இயேசு சொன்னார், ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கடன் பட்டிருந்தான். இவர் இருவருக்கும் கடனை திருப்பி கொடுக்க திராணி இல்லாத போது அந்த கடன் அவர்களை கடன் கொடுத்த இருவருக்கும் கடனை மன்னித்து விடும்படி அவன் கொடுத்தவன் சொல்லிவிடுகிறான். அப்பொழுது யார் இவர்களில் அதிகமாய் மன்னிக்கப்படுவான் என்று கேட்டபோது அந்த சீமன் சொன்னான், எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருந்ததோ அவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டது என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், இப்போ எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டாரோ அவனை அதிகமாய் அன்பா இருப்பான் என்று நினைக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் நீ சரியாய் இங்காணித்தா என்று சொல்லி சீமோனை பார்த்து, நான் உன் வீட்டில் பிரவேசித்து நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளவு தண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தலைமயிரினால் அவைகளை துடைத்தால் நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளவு நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார், நீ என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை, இவ்வளவு என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாய் என்று சொன்னார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சீமோனே நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த பாவியான ஸ்திரீயினுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இவள் மிகவும் என்னிடத்தில் அன்பு கூறுங்கள், இவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொன்னார். பாவியான ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவ வீட்டுக்கு விருந்து சாப்பாடுக்கு அழைத்த சீமோனை இயேசு அறிந்து கொள்ளவில்லை. இயேசு யார் அறிந்தார்? ஒரு பாவியான ஸ்திரீயை அறிந்து கொண்டார். யார் யார் உள்ளம் நொறுங்கி குற்றங்களை உணர்ந்து குறைவுகளை அறிக்கை செய்து தேவ சமூகத்திலே மனம் கசந்து நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிப்பு காத்திருக்கிறது. அநேகர் ஆலயத்துக்கு வருகிறீர்கள், வெறும் கையோடு வருகிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இவள் தேவ சமூகத்திலே வரும்போது இவன் வாழ்வுக்கே இருந்தது அந்த தைல குட்டி தான். இனி அவளுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனி அவளுக்கு ஒரு விடுதலை இல்லை, இனி அவளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, இனி அவளுக்கு ஒரு மேன்மை இல்லை. எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்திலே திறந்து விட்டாள், உடைத்து விட்டாள். அவள் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக ஒப்புக் கொடுத்து விட்டாள். நீ கர்த்தரிடத்திலே வரும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, தேவனுடைய சன்னிதானத்தில் வரும்போது வெறும் கையனாய் வரக்கூடாது, வெறும் கையாய் வரக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில சத்தரை கனம் பண்ண, சத்தரை ஆராதிச்ச, சத்தரை உயர்த்த தேவனுடைய காரியங்களிலே உண்மை உள்ளவர்களாயிருக்க தவறிவிடுகிறார்கள், உண்மை உள்ளவர்களாயிருக்க தவறிவிடுகிறார்கள். சத்தர் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு உண்டானவர்களை நீங்கள் சத்தருக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய தசம பாகத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். உங்கள் காணிக்கைகளில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். சத்தருடைய பிள்ளைகளே, நான் மற்ற பிரசங்கியார போல அல்ல, என்னுடைய பிரசங்கம் கொஞ்சம் வித்தியாசமானது. நான் பிராக்டிக்கலா உங்களோட ஃப்ரெண்ட்லியா பேசுறேன். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்க சம்பளத்தை சகோதரனே சகோதரிய, அது எந்த வருமானமானாலும் சரி, அந்த வருமானத்துல பத்துல ஒண்ணு கர்த்தருக்காக பிரித்து வைத்தவர். சிலர் நாங்க கரெக்டா பத்துல ஒண்ணு கொடுத்துறோம் பாஸ்டர், ஆனா எங்க பிள்ளைகளுக்கு வர சோசியல் மட்டும் கொடுக்கறதில்ல, எங்களுக்கு அப்படி அந்த இன்சூரன்ஸ் கிடைச்சதுல நாங்க கொடுக்கறதில்ல, எங்களுக்கு அந்த இதுல கொஞ்சம் சோசியல் வந்து அதுல கொடுக்கறதில்ல, சம்பளத்துல மட்டும் கொடுக்கறோம்னு சொல்றாங்க. நான் உனக்கு சொல்றேன் தேவ பிள்ளையே, அங்க உங்க வாழ்க்கையில சத்தர் எதை எதெல்லாம் கொடுக்கிறாரோ அதுல எல்லாத்திலும் பச்சல உண்டு ஆண்டவருக்கு கொடுக்கணும். நீங்க கொடுத்ததுக்கு முன்னால உன்னை யோசிக்கணும். முதலாவது உங்க இருதயம் தேவனுக்கு உண்டாக இருக்க வேண்டும். இரண்டாவது புருஷன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து தேவ சமூகத்தில் உட்கார வேணும். உட்கார்ந்து உங்க சம்பளத்தை கையில பணம் இல்லாவிட்டாலும் அந்த பேப்பரை வச்சு அல்லது பைபிளை வச்சு ஆண்டவரை இத்தனை பணத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த மாதத்துல இந்த நன்மை நீங்களுக்கு வருவதற்கு உதவி செய்தி இது எங்களால் உண்டானது அல்ல, இது உங்களோட கிருபை. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். என் இருதயத்திலிருந்து நான் நீர் என்னுடைய ஆண்டவரா இருக்கிறபடினால, நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறபடினால, நான் உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கிறதுனால, நீர் எனக்கு தந்த இதுல உங்களுடைய சத்தியத்தின்படி நான் பத்து ஒன்றை எடுத்து உமக்காக வைக்கிறேன் என்று சொல்லி ஜெபிச்சு பத்துல ஒரு பகுதியை நீங்க கர்த்தருடைய சன்னிதானத்திலே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லக்கூடாதா சகோதரர்கள்? ஆமோதிக்கிற உங்க அளவில் சொல்லுங்க. நான் என்னுடைய கற்றுக்கதையே சொல்லவில்லை, இது சத்தியம். நீங்க கற்ற ஏமாற்றினால் உங்க காலங்கள் ஓடிவிடும். நீங்க சுகமா வாழ்ந்து சுகமா செத்து போயிருக்கீங்க, ஆனா உங்க பிள்ளைகள் இந்த உலகத்தில் திண்டாடுவாங்க. நீங்க இன்றைக்கு கர்த்தருக்கு காசு கொடுக்கலன்னா, கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்கலன்னா, நாளைக்கு நீங்க இன்றைக்கு கர்த்தருக்கு கொடுக்காத பணத்தை எல்லாம் உங்க பிள்ளைகள் சம்பாதிச்சு பிராண்டி பாட்டில் வச்சுட்டு ரோட்ல கிடப்பாங்க. நீங்க கண்ணை முடித்து போயிருவீங்க. நீங்க மூன்று நான்கு ஏழு தலைமுறைகளுக்கு சாபத்தை வைத்துக் கொண்டு போகிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, வேற எந்த இடத்துலயும் ஆண்டவர் சொல்லல, என்ன சோதித்து பாருங்க. நான் அதிகமா சில நேரங்களில் எல்லாம் அந்த தியானிக்கும் போதெல்லாம் அந்த வசனத்தை நினைப்பு, ஏன் என் இவ்வளவு பெரிய ஆண்டவர் தன்னை இவ்வளவு தூரம் தாழ்த்தி இந்த வார்த்தையை சொன்னார். செய்வோம், அச்சனையும் படைக்க, சமுத்திரத்தையும் பூமியையும் படைக்க, என்னையும் உன்னையும் படைக்க சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்ன சோதிச்சு பாரு என்று ஒரு சின்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். எவ்வளவு தன்னை தாழ்த்தி இருக்கிறார் ஆண்டவர். அப்படியானால் அதுல எத்தனை உண்மை இருக்கிறது, எத்தனை நீதி இருக்கிறது, எத்தனை உயர்வு இருக்கிறது. ஆகவே நீங்கள் தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த சீயானவை தனக்கு உரியதை தனக்குரியது என்று எண்ணாமல் தனக்குரியதை இயேசுவின் பாதத்தில் உசைத்தாள். அவள் கிறிஸ்துவால் அறியப்பட்டாள். நீ தேவனால் அறியப்பட வேண்டும் என்றால், கிறிஸ்துக்குரியவனாக கிறிஸ்துக்குரியவளாய் காணப்பட வேண்டும் என்றால், நீ உங்கள் தசமபாக காணிக்கையில உண்மையா இருக்க வேணும். யாருக்கு கொடுக்கிற இந்த கேள்வி வரக்கூடாது, எதற்காக கொடுக்கிறேன் இந்த கேள்வி வரக்கூடாது. இந்த ஐரோப்பாவில் அநேகர் கொடுத்து விட்டு மீண்டும் பாஸ்டர் போய் நான் கொடுத்ததை கேள் குடு அல்லாவிட்டால் உடைக்கிறேன் சொல்லி உடைக்கிற கோஷ்டிகள் கூட ஐரோப்பாவில் இருக்கிறதாக நான் அறிந்தேன். எனக்கு அருமையான தேர்ந்த பிள்ளைகள் அவர்களுடைய முடிவை நீங்கள் பாத்தீங்கன்னா பைத்தியக்காரர்களா மாறுவாங்க. தூர சமூகத்தில் சொல்றேன், அவங்க குடும்பம் ஒன்றா வாழ முடியாது, பிள்ளைகள் ஒழுங்கா இருக்க முடியாது. நான் தேவனுக்குண்டாக எச்சரிப்பா சொல்லுகிறேன், சத்தருக்குண்டாக சொல்லுகிறேன், என்ன அழைத்த தேவனுக்குண்டாக சொல்லுகிறேன். நான் சொன்ன வார்த்தையில இதுவரையில் என் தேவன் ஒரு ஒரு தவறு கூட வைக்கவே இல்லை. என்றைக்கு அப்படி வைக்கிறாரோ இன்னைக்கு நான் மைக்க வைக்க மாட்டேன், பைபிளை வச்சுட்டு போயிடுறேன். ஏனென்றால் அழைத்தவர் ஒண்ணும் இல்லை. இன்றைக்கும் அதை அப்படியே நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். இந்த ஐரோப்பாவில் வந்து தேவன் எதை எதை பேசினாரோ அதை இன்றைக்கும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். அவர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகிட்ட மாதிரி நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் சபைக்காக அல்ல, ஊழியருக்காக அல்ல, ஏதோ ஒன்றுக்காக அல்ல, சத்தருக்கு நீங்கள் தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். சிலர் தசம பாகத்தை எடுத்து ஊர் பத்தவங்களுக்கு எல்லாம் பிச்சு பிச்சு அனுப்புறது நல்ல பிள்ளை பேர் வாங்கிறதுக்காக. எந்த ஒரு ஊருக்கு நீங்க அனுப்பக்கூடாது, நீங்கள் எந்த ஒரு ஊழியருக்கு அனுப்பக்கூடாது. உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் ஆயிரம் பேர் இருப்பாங்க, உங்கள் மேல் பரிதபிக்கிறவர்கள் ஆயிரம் பேர் இருப்பாங்க, உங்க குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மா அல்லது உங்க அண்ணன் சகோதரி சகோதரிகள் ஊழியக்காரர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு அல்ல, எந்த இடத்துல நீங்கள் சத்தியத்தை நெய்ந்து கொள்கிறீர்களோ அந்த இடத்துல உங்கள் கஷ்டமாக உங்களை கொண்டு வர வேண்டும். இது என்னுடைய பண்டகசாலம், இங்கே ஆகாரம் உண்டாயிருக்கும் தீர்க்கம் இருக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரே தவிர எங்கேயோ கொடுப்பதற்காக அல்ல. இரண்டாவது, உற்சாகமாய் நீங்கள் காணிக்கைகளை கொடுக்க வேண்டும், உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். காணிக்கை கொடுக்கிறதுல யோசனையே வரக்கூடாது, கர்ச்சனை எடுக்கும்போது யோசனை வரக்கூடாது, ஒரு சிந்தனையில யோசனை வரக்கூடாது. இது கர்ச்சருக்குரியது. அது எடுக்கும் போது மகிழ்ச்சி உண்டாக வேணும், இருளில பொங்கி வழிகணும், என் தேவனுக்காக கொடுக்கிறேன், என் தேவன் என்ன செய்தாலும் அதை நான் அனுமதிக்க ரெடியா இருக்கிறேன். ஒரு மனுஷன் சுத்திவிட்டால் சாதுவதற்கு நான் ஆயத்தம் என்றால் என் தேவனுக்கு நான் கொடுக்கிறதுனால நான் தரித்திரதானாலும் பரவாயில்ல, சொத்தாலும் பரவாயில்ல, இது என் ஆண்டவருக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி உற்சாகமான இருதயத்தோடு என் ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள். முண்டிச்சா சப்பானிச்சா அனாதைகளுக்கா பிசுக்காரர்களுக்கா கருத்தர்களுக்கா சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதற்காக தான். எதற்கு உங்களுக்கு ஆண்டவர் ஏழுகிறாரோ அது உங்களுடைய தகுதி, உங்களுடைய பிரியம். சபை என்று சொல்லும் போது உற்சாகமான காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், சசம பாகங்கள் பந்தக சாலைக்குள்ளே வந்துவிட வேண்டும். அப்படி வருமானால் சத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். நான் பேசுகிறேன் என்றால் நான் செய்கிறேன் பிரியமானவர்கள். நான் சத்தருக்கு கொடுக்கிறதுனால நான் தேவ சமூகத்தில் தைரியமாக இதை பேசுகிறேன். எனக்கு எந்த ஒரு வெளிநாட்டு பணமும் கிடையாது, எந்த ஒரு ஸ்தாபன உதவியும் கிடையாது. ஆனால் என்னுடைய பட்டணத்திலே வந்து தேவி டேனியல் என்று கேட்டால் உடனே சொல்வார்கள், அவருக்கு வெளிநாட்டு பணம் இருக்கிறது, வெளிநாட்டு தொடர்பு இருக்கிறது, அவருக்கு வெளிநாட்டிலிருந்து ஏராளமாக பணம் வருகிறது, அவர் ஆசிரியர் வச்சிருக்கிறார், அதை வச்சிருக்கிறார், பைபிள் ஸ்கூல் வச்சிருக்கிறார், அந்த ஊழியர் செய்யறார், இந்த ஊழியர் செய்யறார் என்று தான் சொல்லுவாங்க. எனக்கும் என் அப்பாவுக்கும் தான் தெரியும், எனக்கும் ஏ சப்பாவுக்கும் தான் தெரியும். சமீபத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன், ஒரு பெரிய சபை. நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஜபம் முடிந்ததுக்கு பிறகு ஒரு சிலர் வந்து என்னிடத்துல கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க ஹோலிகாடு ஹோலிகாடு நீங்க செஞ்சு கொடுக்கறது இல்லையா என்று கேட்டார்கள். நான் கொடுக்கறது இல்லம்மா, எனக்கு அது கொடுக்கறதுக்குரிய வசதி எனக்கு இல்லைன்னு சொன்னேன். நிறைய பணம் ஆகுமா? ஆமா, அதுக்கு நிறைய பணம் ஆகும், நாங்கள் உதவி செய்யட்டுமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், பாஸ்டர் உங்க போனங்கள் இடத்துல போய் செய், அதற்கு பிற்காடு நீ அதை யோசித்து செய் என்று சொன்னேன். எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், எல்லாவற்றையும் நாம் ஒழுக்கமாய் கிரமமாய் செய்யும் போது சத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கமாய் கிரமமாய் செய்வான். நான் வளர்ந்து வந்ததே ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனிடத்தில் வளர்ந்தேன். நான் அந்த வாழ்க்கையை கண்ணார பார்த்து அனுபவித்து உங்களுக்கு இதெல்லாம் பேசுகிறேன். என்னுடைய போதகர் பாஸ்டர் ஜி சுந்தரம் அவரிடத்துல 38 ஆண்டு காலங்கள் ஒரு பொச்சி பாம்பை போல ஒரு வட்ட ஒரு பொச்சிக்குள் உட்கார்ந்து கொண்டிருந்தார் இன்றைய பாஸ்டர் சாம் சுந்தரம். இன்றைக்கு 18,000 சபை 18,000 விசுவாசிகளுக்கு ஒரு ஆவிக்குரிய தரப்பனாக இருக்கிறார் அவர். பாஸ்டர் ஜி சுந்தரம் இறந்து போன பாஸ்டர் சுந்தரத்துக்கிட்ட ஏறத்தாழ 38 ஆண்டு அவர் இருக்கிற இடத்திலிருந்து அசையாமல் அவர் இருந்தார். அவருக்கு ஒரு ரூம் உண்டு, மேல ஜபத்துக்கு போவார், கீழே இறங்கி வருவார். அதை விட்டு வேற எதையும் சொல்ல மாட்டார். கல்யாண வீட்டில் அங்கே 3 பேர் நின்று பாடுவாங்க. அந்த 3 பேர் பாடுங்க பாடுறவங்க இங்க எல்லாருமே ஊழியர்களா மாறிட்டாங்க. ஆனா அவங்க எனக்கு 25 வருஷத்துக்கு மேல இந்த இடத்துல நின்று பாடி இருக்காங்க. 3 பேர் பாடுவாங்க. எபனேசர் என்று ஒரு சகோதரர், ஜெயக்குமார் என்று ஒரு சகோதரர், ஜான் என்று ஒரு சகோதரர், 3 பேர் பாடினவங்க. அவர்கள் கடைசி வரையிலும் பாடுறவங்களாகவே இருந்தாங்க. அவங்க அழைப்பை விட்டு போகவே இல்லை. அந்த சபை வளர்வதற்கு காரணம் யார் யார் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ, யார் யார் எதற்காக தொண்டு கொள்ளப்பட்டார்களோ அதுல உண்மையும் உறுதியும் உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த சபைக்காக நின்றார்கள், சத்தருக்காக செய்தார்கள். ஆகவே அவர்களும் வளர்ந்தார்கள், ஒரு சபையும் வளர்ந்தது. இன்றைக்கு அவங்க பிள்ளைங்கள்லாம் அமெரிக்காவில் படிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, பெரிய பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்காங்க. இவங்க சென்னை மாநகரத்திலையும் பல தமிழ்நாட்டில பல பகுதிகளிலும் நல்ல ரெஸ்பெக்டட் பாஸ்டர்ஸா இருக்காங்க. அநேகரை காசி ஜிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பயன்படுத்துகிறார் அந்த மாதிரி ஊழியக்காரர்களை. எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், நாம் நம்முடைய யோசனைகளின்படி வாழாமல் தேவனால் அறியப்பட்டவர்களாக வாழ வேண்டும். கர்த்தர் என்னை உங்களை அறிய வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சராதரம் நிறைந்த சபைகள் இந்த பட்டணத்தில் காண முடியும். கர்த்தர் இந்த சபையை அப்படி உயர்த்த வேண்டும். கர்த்தர் உங்களை அப்படி உயர்த்த வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவனே கெடுத்து விடுவார். தேவனுடைய கோபாக்கினை ஒருவருக்கும் வரக்கூடாது, தேவனுடைய சிக்ஷை ஒருவருக்கும் வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே கிருபையா எனக்கு இறங்கும், மற்றா என்னை சந்தியும், உங்களுடைய கோபத்தில் என்னை சந்தியாகுங்கப்பா, உங்களுடைய பிள்ளையா என்னை சேர்த்துக் கொள்ளும், உங்களுடைய பக்கமா என்னை சேர்த்துக் கொள்ளும், என்னையும் உங்களுடைய பிள்ளையா அங்கீகரித்துக் கொள்ளும் என்று சொல்லும். ஹல்லேலூயா! 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 கரங்களை வச்சு சொல்லுவோமே, இன்னும் சத்தமா சொல்லுவோம், ஹல்லேலூயா! எனக்கு நேரம் அதிகமா போறது, ஒரு காரியத்தை சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது கிறிஸ்தவனுடையவர்கள் கிறிஸ்துவால் அறியப்பட்டவர்கள். இரண்டாவது கிறிஸ்தவனுடையவர்கள் வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரவாதிகள். கிறிஸ்தவனுடையவர்கள் வாசிங்க கலாத்தியருக்கு எழுதின நிறுவம் 3:29 வசனம். 3:29
நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால்
நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராய் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இங்கே கிறிஸ்தவர்கள் ஆனால் என்று சொல்லப்படாமல் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அழியா சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, இப்போது முதலாவது கிறிஸ்துவுடையவர்கள் கிறிஸ்துவால் அறியப்பட்டவர்கள், இரண்டாவது கிறிஸ்துவுடையவர்கள் வாக்குத்தத்தின்படி சுதந்திரவாளிகள். இப்போ எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆனா வேதத்தின்படி கலாத்தியர் 3:7 சொல்லுகிறது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தால் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக என்று சொல்லப்பட்டுகிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் யாருடைய பிள்ளைகள்? யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அவர் ஒரு ஆள் தான் கவனிக்கிறார் போல தெரியுது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. நாம் யாவரும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் உண்டு? யாரா நடமடங்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஸ்தோத்திர நட்சத்திரங்கள் எழுத்தின்படி எத்தனை பேர் ஆபிரகாமுக்கு? ஸ்தோத்திரம். அநேகம் பேர். ஆபிரகாமுக்கு சாராளுக்கு பிறந்த சுயாதீன மனைவி, அதாவது சாராள் சுயாதீன மனைவி, சாராளுக்கு பிறந்த சுயாதீன குமாரன் சுதந்திரவாதி ஈசாக்கு. ஆனால் இஸ்மவேல் ஆகார் அடிமை பெண்ணுக்கு பிறந்தது இஸ்மவேல். இப்போது அது போக கேட்சூரா என்ற ஒரு மறுமனையாட்சியும் ஆபிரகாமுக்கு இருந்தாள். அவளுக்கு 6 பிள்ளைகள் இருந்தார்கள். 6 + 6 = 8. ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் சொல்லுங்க? உண்மையா பொய்யா? நீங்களே எனக்கு ஒரு சந்தேகத்தை ஆரம்பிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2. 8. ஆதியாகமம் 25 திருப்புங்க சீக்கிரமாக. ஒன்றிலிருந்து வாசிங்க பார்க்கலாம்.
ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி இருந்தார். அவள் அவனுக்கு சிங்கானையும்
யக்ஷானையும்
வேதானையும் நீதியானையும் இஸ்காக்கையும் சூவாகையும் பெற்றாள்.
இப்போ 6 + 6 = 8. நான் கர்த்தருடைய சமயத்தில் பொய் சொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு மொத்தம் 8 பிள்ளைகள். ஆனால் ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றையும் 5
ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும்
ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான்? சுதந்திரவாளி. யாரு? ஈசாக்கு சுதந்திரவாளி. நான் நீங்கள் யாரு சொல்லுங்க? எப்படி? ஆபிரகாமின் பிள்ளைகள். நான் ஜெபிக்கும் போது ஜெபிப்பேன், ஆண்டவரே என்னுடைய தாத்தா இவ்வளவு பெரிய ஸ்ரீமான், முழு உலகத்துக்கு அவர் அதிபதி, நான் ஒரு நாள் பிரச்சார், எனக்கு பாஸ்டர் சுந்தரம் சொல்லிக் கொடுத்தாரு, டோன்ட் ஃபாலோ மணி, ஃபாலோ மணி கெட்யூ என்று சொன்னார். பணம் ஒன்ன தேடி வரும், நீ பணத்தை தேடி போகாத, பணத்துக்கு பின்னால போகாத, பணம் உனக்கு பின்னால வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நாம் சுதந்திரவாளிகள், ஆபிரகாமின் பிள்ளைகள். மிக அழகாக சொல்லுகிறது கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் வாக்கிங்க பார்க்கலாம். 16:16 3:7 6:16 சீக்கிரம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தால் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. 16 சீக்கிரம். 6:16
16:16
இல்ல சிஸ்டர், 5:16 அங்கே ஒரு வசனம் உண்டு, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி, நாம் தேவனுடைய இஸ்ரவேல் என்று பவுல் சொல்லுவார். ஸ்தோத்திரம்.
இஸ்ரவேலர்கள் நான்காம் அதிகாரத்தில் ஒருவேளை காணப்படலாம் நினைக்கிறேன், எனக்கு புரியவில்லை. நான் உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பின்னால சொல்றேன். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய இஸ்ரவேலர்கள் என்று கலாத்தியர்ல பவுல் சொல்லுகிறார். ஆகவே ஆபிரகாமுக்கு எட்டு குமாரர்கள் இப்போது 25 அதிகாரம் ஆதியாகமம் 25:5 சொல்லப்பட்டபடி ஆபிரகாம் அங்கே தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுக்கிறான். ஆனால் 6 வசனத்தை வாசித்தால் ஆபிரகாமுக்கு இருந்த மறுமலையாட்சியின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து அனுப்பி விட்டான். ஒரு அளவு சொல்லுவோமா? நீங்க புரிஞ்சிருந்தா சொல்லிருப்பீங்க, காரணம் உங்களுக்கு புரியல. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டால் உங்களுக்கு நன்கொடைகள் கிடைக்கும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். கர்த்தர் ஈசாக்கை குறித்து வாக்குத்தத்தம் செய்திருந்தார். கிறிஸ்தவர்களுடையவர்கள் வாக்குத்தத்தின்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கலாத்தியர் 4:28 வசனத்திலிருந்து 31 வசனம் வரையிலும் வாசிக்கும் போது கலாத்தியர் 4:28-31 நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாக இல்லாமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அடிமையையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளி என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நீ கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட்டால் நன்கொடையை வாங்குவாய். நீ கிறிஸ்தவனுடையவன் என்று அழைக்கப்பட்டால் உனக்கு சுயாதீனம் கிடைக்கும். அல்லேலூயா! சுதந்திரம் கிடைக்கும். அல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தின்படி எல்லாவற்றையும் உனக்கு தருவார். அல்லேலூயா! அதற்காகவே கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் அப்படியே இருந்து நிற்போமா?